22. மாநகரமாகிய நினிவே. இஸ்ரவேல் பிரிந்து கிடந்த நாட்களில் உலகின் அப்போதைய மாபெரும் நகரங்களில் நினிவேயும் ஒன்றாகும். அது அசீரிய ஆட்சிப் பகுதிகளின் தலை நகரமாக விளங்கியது. பாபேல் கோபுரத்திலிருந்து மக்கள் பிரிந்து சென்றதும் டைகிரிஸ் ஆற்றின் வளமான கரையோரம் அது நிறுவப்பட்டது. 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாக வளரும் அளவிற்கு அது செழித்தது. யோனா 3:3. உலக ரீதியாக அது செழித்தோங்கிய நாட்களில் பாவச் செயல்களுக்கும் துன்மார்க்கத்திற்கும் மையமாக விளங்கியது நினிவே. இரத்த பள்ளிகளின் நகரம் வஞ்சகத்தினால் நிறைந்திருக்கிறது. கொள்ளை ஓயாமல் நடக்கிறது என்று வேதாகமும் அதனை சுட்டிக்காட்டியது. நினிவே பட்டணத்தாரை கடும் பசியுள்ள கொழும் சிங்கத்திற்கு ஒப்பிட்டு உருவகப்படுத்துகிறான் நாகூம் தீர்க்கதரிசி. உன் பொல்லாப்பு எந்நேரமும் யார் பேரிலேதான் பாயாமற் போயிற்று என்றான் அவன். நாகூம் 3:1-19. நினிவே துன்மார்க்கமான போதிலும் முற்றிலும் தீங்கிற்குள் விழவில்லை. எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறவர், விலையுயர்ந்த எல்லாவற்றையும் காண்கிறவர் சிறப்பானதும் மேன்மையானதுமான ஒன்றை அந்நகரத்தின் அநேகர் நாடிச் செல்வதை உணர்ந்தார். சங்கீதம் 33:13. யோபு 28:10. ஜீவனுள்ள தேவனை அறியும் வாய்ப்பு வழங்கப்பட்டால் அவர்கள் தங்கள் பாவச் செயல்களை விட்டு விலகி அவரை தொழுவார்கள் எனக் கண்டார். எனவே அவர்களை அறிவுறுத்தவும் முடிந்தால் மனந்திரும்பச் செய்யவும் சந்தேகத்திற்கு இடமின்றி தேவன் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அந்த பணிக்காக அமித்தாயின் குமாரனாகிய யோனா தீர்க்கதரிசியை அவர் கருவியாக தெரிந்து கொண்டார். அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்குப் போய் அதற்கு விரோதமாகப் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்று சொல்லப்பட்டது. யோனா 1:1-2. அந்த பணியை செய்வது சாத்தியமற்றதாகவும் அதில் பிரச்சனைகள் இருப்பதாகவும் யோசித்த தீர்க்கதரிசி தன் அழைப்பின் ஞானத்தை கேள்வி கேட்க துணிந்தான். அகந்தை கொண்ட அந்த பட்டணத்தாரிடம் அப்படியொரு செய்தியை அறிவித்து எதையும் சாதிக்க முடியாது போலவே மனித பார்வை வைக்கத் தோன்றியது. தான் சேவிப்பவர் சர்வ ஞானமும் சர்வ வல்லமையும் நிறைந்தவர் என்பதை அக்கணத்தில் அவன் மறந்தான். இன்னமும் சந்தேகித்து அவன் தயங்கிக் கொண்டிருக்கையில் அதைரியப்படுத்தி அவனை மேற்கொண்டான் சாத்தான். பேரச்சம் நிறைந்தவனாய் தர்ஷீசுக்கு ஓடிப்போகும்படி எழுந்தான். யோப்பாவுக்குச் சென்று அங்கு புறப்படத் தயாராக இருந்த ஒரு கப்பலைக் கண்டு கூலி கொடுத்து அவர்களோடே தர்ஷீசுக்குப் போக கப்பல் ஏறினான். வசனம் 3. யோனாவுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையில் ஒரு கடினமான பொறுப்பு அவனிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அங்கு செல்லுமாறு அவனுக்கு கட்டளையிட்டிருந்தவர் தம் ஊழியக்காரனைத் தாங்கி அவனுக்கு வெற்றியை அருளவல்ல பராயிருந்தார். தீர்க்கதரிசி சந்தேகிக்காமல் கீழ்ப்படிந்திருப்பானால் கசப்பான பல அனுபவங்களிலிருந்து அவன் காக்கப்பட்டிருப்பான், அபரிதமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். ஆனால் யோனா நம்பிக்கையை இழந்தபோதிலும் ஆண்டவர் அவனை கைவிடவில்லை. தொடர்ச்சியாக ஏற்பட்ட சோதனைகளாலும் புதிரான தேவ செயல்களாலும் தீர்க்கதரிசியானவர் தேவன் மேலும் இரட்சிக்கும் அவருடைய அளவில்லா வல்லமை மேலும் கொண்டிருந்த நம்பிக்கை புதுப்பிக்கப்பட இருந்தது. தனக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டதும் முதல் காரியமாக நிதானித்து அமைதியாக சிந்தித்துப் பார்த்திருப்பானால் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த பொறுப்பிலிருந்து எவ்வகையிலாவது தப்பிக்க தான் முயல்வது எத்தனை மூடத்தனமானது என்பதை யோனா கண்டுகொண்டிருந்திருக்கக்கூடும். ஆனால் கீழ்ப்படியாமல் ஓடின காரியத்தில் அதிக நேரம் அவர் நிம்மதியோடு இருக்கவில்லை. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெரும் காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையுமென்று நினைக்கத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலிலிருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்துவிட்டார்கள். யோனாவோவென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கிப் போய்ப் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். வசனம் 4:5. தங்களுக்கு உதவும்படிதங்கள் தங்கள் தெய்வங்களிடம் கப்பற்காரர்கள் வேண்டிக் கொண்டிருக்கையில் கப்பல் மாலுமி கடும் துக்கங்கொண்டவனாய் யோனாவிடம் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான். வசனம் 6. ஆனால் கடமை பாதையிலிருந்து விலகினவனுடைய ஜெபத்தால் எந்த பயனும் ஏற்பந்துபதும் ஏற்படவில்லை. இனங்காண முடியா வகையில் மூர்க்கமாக வீசின பெருங்காற்றானது தங்கள் தெய்வங்களின் கோபத்திற்கு அறிகுறி என்று உணர்ந்த கப்பற்காரர்கள் கடைசி முயற்சியாக அவர்கள், யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம், வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். யோனா 1:8. அதற்கு அவன், நான் எபிரெயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தியுள்ளவன் என்றான். அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடிப்போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததனால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் அதை செய்தாய் என்று கேட்டார்கள். பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டுவிடுங்கள். அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என்னிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன் என்றான். அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்துக் கொண்டேயிருந்தபடியால் அவர்களால் கூடாமற் போயிற்று. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆ கர்த்தாவே, இந்தத மனுஷனுடைய ஜீவநிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்தப் பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும், தேவரீர் கர்த்தர், உமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டுவிட்டார்கள். சமுத்திரம் தன்மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா இராப்பகல் 3 நாள் இருந்தான். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமயமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். தண்ணீர்கள் பிராணபரியந்தம் என்னை நெருக்கினது. ஆழி என்னை சூழ்ந்து கடற்பாசி என் தலையை சுட்டி கொண்டது. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன். பூமியின் தாழ்பாள்கள் என்றைக்கும் என்னை அடைக்கிறதாயிருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். இரட்சிப்பு கர்த்தருடையது. வசனங்கள் 7-2:9. இரட்சிப்பு கர்த்தருடையது என்பதை இறுதியில் கற்றுக்கொண்டான் யோனா. சங்கீதம் 3:8. தேவனுடைய இரட்சிக்கும் கிருபையை உணர்ந்து தவறுக்காக மனம் வருந்திய பிறகுதான் விடுதலை கிடைத்தது. மகா ஆழத்தின் ஆபத்துகளிலிருந்து விடுவிக்கப்பட்ட யோனா வறண்ட நிலத்தின் மேல் போடப்பட்டான். மினிவேயை எச்சரிக்குமாறு மீண்டுமாக தேவ ஊழியனுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. 2 கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்குப் போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தைகளை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். இப்பொழுது அவன் கேள்வி கேட்கவோ சந்தேகிக்கவோ தாமதிக்கவில்லை. தயக்கமின்றி கீழ்ப்படிந்தான். அவன் எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்குப் போனான். யோனா 3:1-3 யோனா நகரத்தில் பிரவேசித்து இன்னும் 40 உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகுமென்று உடனடியாக கூற ஆரம்பித்தான். 4 அவன் தெருத்தெருவாகச் சென்று அந்த எச்சரிப்பின் செய்தியை தெரிவித்தான். அந்தச் செய்தி வீணாய்ப்போகவில்லை. தேவனற்ற அந்த நகரத்தின் தெருக்களில் ஒலித்த அந்த அதிர்ச்சியான செய்தியை நகரத்தார் அனைவரும் கேள்விப்படும் வரைக்கும் அது ஒருவருக்கொருவர் வாய்மூலமாக பரவியது. அந்தச் செய்தியால் ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் ஆவியானவர் உணர்வடையச் செய்தார். அந்தத் திரளான ஜனங்கள் தங்கள் பாவங்களி நிமித்தம் நடுங்கி மிகுந்த தாழ்மையோடு மனந்திரும்பும்படியும் செய்தார். நினிவேயிலுள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டுடுத்திக் கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின்போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழட்டிப் போட்டு இரட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக, நினிவேயி லெங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளுமும் ஒன்றும் ருசிபாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம்தம் பொல்லாத வழியையும் தம்தம் கைகளிலுள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவாரெண்டுவாரென்று கூறச் சொன்னான். 5-9
ராஜாக்களும் பிரபுக்களும் பொதுமக்களில் உயர் அந்தஸ்திலிருந்தவர்களும் கீழானவர்களும் யோனாவின் பிரசங்கத்தைக் கேட்டு மனந்திரும்பி பரலோக தேவனுடைய இரக்கம் தங்களுக்கு அருளப்பட வேண்டுமென்று ஒருமுகமாய் வேண்டிக் கொண்டார்கள். 12:41 அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்குச் செய்வேனென்றும் சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். யோனா 3:10 அவர்களின் அழிவு விளக்கப்பட்டது. இஸ்ரவேலின் தேவன் உயர்த்தப்பட்டு அஞ்ஞான தேசங்கள் முழுவதிலும் கனப்படுத்தப்பட்டார். அவருடைய பிரமாணம் பயபக்தியோடு கடைபிடிக்கப்பட்டது. ஆனால் அதிலிருந்து சில வருடங்களில் நினிவே தன் அகந்தையான கர்வத்தினாலும் தேவனை மறந்ததினாலும் சுற்றிலுமிருந்த தேசங்களுக்கு இரையாக இருந்தது. அசீரியாவின் வீழ்ச்சி பற்றின விபரத்திற்கு 30 பார்க்கும்.
துன்மார்க்கராக இருந்த நகரத்தார் இரட்டுடுத்திக் கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து மனந்திரும்ப வழிநடத்தப்பட்டார்கள். அவர்களை தப்புவிக்க தேவன் விரும்பியதை அறிந்ததும் அவருடைய ஆச்சரிய கிருபையையும் நினைத்து யோனாதான் முதன் முதலில் சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும். மாறாக தன்னை ஒரு கள்ளத்தீர்க்கதரிசி என்று நினைப்பார்களோ என்ற எண்ணம் அவனை வாட்டியது. தன் சுயமரியாதையை பெரிதாக எண்ணி அந்த பட்டணத்திலிருந்த பரிதாபமான ஆத்துமாக்களின் ஈடு இணையற்ற மதிப்பை காண மறந்தான். மனந்திரும்பிய நினிவே பட்டணத்தார் மேல் தேவன் மனதுருகினது யோனாவுக்கு மிகவும் விசாரமாயிருந்தது. அவன் கடுங்கோபங்கொண்டான். உடனே கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் என் தேதேசத்திலிருக்கும்போதே நான் இதைச் சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடிப்போனேன். மீர் இரக்கமும் மனவுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுமுள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன் என்றான் யோனா. யோனா 4:1-2 மீண்டும் ஒருமுறை கேள்வி கேட்கவும் சந்தேகிக்கவும் தூண்டப்பட்டான். மீண்டும் ஒருமுறை சோர்வுக்குள்ளானான். பிறர் நலன்மேல் அக்கறை காட்ட மறந்தான். அந்த பட்டணம் தப்புவிக்கப்பட்ட தை பார்த்து கொண்டு வாழ்வதைக் காட்டிலும் செத்துப்போவதை மேலானதாக நினைத்தான். தன்னுடைய அதிருப்தியின் நிமித்தம், இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்று விசனப்பட்டான்.
அதற்கு கர்த்தர், மீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ என்றார். பின்பு
யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்குச் சம்பவிக்கப் போகிறதை தான் பார்க்க மட்டும் அதன் நிழலின்கீழ் உட்கார்ந்திருந்தான். யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்கலாக்கவும் தேவனனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்குச் செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளரப் பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். வசனம் 3-6 வரை. பிறகு ஒரு எடுத்துக்காட்டின் மூலம் யோனாவுக்கு பாடம் கற்பித்தார் தேவன். அவர் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்குச் செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. சூரியன் உதித்தபோது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். மீண்டுமாக தேவன் தம் தீர்க்கதரிசியினிடத்தில், மீ ஆமணக்கின் நிமித்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்று கேட்டார். அதற்கு அவன், நான் மரணபரியந்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லது என்றான்.
அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே! வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசமறியாத மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமலிருப்பேனோ என்றார். வசனம் 7-11 வரை. நினிவேயை தப்புவித்ததில் தேவ நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியாமல் குழம்பி குறுகிப்போனாலும் அந்த மகாநகரத்தை எச்சரிக்குமாறு தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை நிறைவேற்றினான் யோனா. முன்னுரைக்கப்பட்ட நிகழ்ச்சி நிகழவில்லை என்றாலும் தேவன் கொடுத்த எச்சரிப்பின் செய்தி விருதாவாக இருக்கவில்லை. எதனை நிறைவேற்ற தேவன் திட்டமிட்டிருந்தாரோ அந்த நோக்கத்தை அது நிறைவேற்றியது. அவருடைய கிருபையின் மகிமை பிற மக்கள் மத்தியிலே வெளிப்பட்டது. வெகு நாட்களாக அந்தகாரத்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இருப்பிலும் கட்டுண்டு கிடந்தவர்கள் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்கலாக்கி இரட்சித்தார். அந்தகாரத்திலும் மரண இருளிலுமிருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுக்களை அறுத்தார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். சங்கீதம் 107:11-13-14-20.
கிறிஸ்து தம் பூலோக ஊழியத்தின் போது யோனாவின் பிரசங்கத்தால் நினிவேயில் ஏற்பட்ட நன்மையை குறிப்பிட்டு காட்டினார். மேலும் தம் காலத்தில் தங்களை தேவ மக்களென சொல்லிக் கொண்டவர்களை துன்மார்க்க நினிவேயின் மக்களோடு ஒப்பிட்டார். நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றஞ்சுமத்துவார்கள். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனந்திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொன்னார். மத்தேயு 12:41-42.
வியாபார கோஷங்களும் வர்த்தகத்தால் ஏற்படும் வாய்ச்சண்டைகளும் நிறைந்திருந்ததும் மனிதர் சகலத்தையும் தங்களுக்கென பெற முயல்கிறதுமான ஒரு தேசத்தில் அந்த குளறுபடியான சத்தங்களுக்கு மேலாக தேவ எக்காலம் போல கிறிஸ்துவுடைய சத்தம் கேட்டது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? மார்க்கு 8:36-37. யோனாவின் பிரசங்கம் நினிவே பட்டணத்தாருக்கு ஓர் அடையாளமாக இருந்தது போல் கிறிஸ்துவின் பிரசங்கம் அவர்கால தலைமுறையினருக்கு ஓர் அடையாளமாக இருந்தது. ஆனால் வார்த்தையை ஏற்றுக்கொண்டதில்தான் இரு பட்டணத்தாருக்குமிடையே எத்தனை மாறுபாடு கருத்து வேறுபாட்டிற்கும் ஏளனத்திற்கும் மத்தியில் தம் ஊழிய பணியை நிறைவேற்றுவதற்கு நம் இரட்சகர் தொடர்ந்து பிரயாசப்பட்டார்.
இன்றைய தேவ ஊழியர்களுக்கும் இது ஒரு பாடமாகும். மெய்த்தேவனுடைய நோக்கங்களையும் சாற்று பண்புகளையும் பற்றிய அறிவு முற்கால நினிவே பட்டணத்தாருக்கு தேவையாயிருந்தது போல இன்றைய தேசங்களின் நகரத்தாருக்கும் மெய்யாகவே அவசியமாயிருக்கிறது. பலரும் மறந்து போன மேன்மையான உலகை கிறிஸ்துவின் தூதுவர்கள் மனிதருக்குச் சுட்டிக்காட்ட வேண்டும். தேவனால் கட்டப்பட்டு உருவாக்கப்படும் நகரம் மாத்திரமே நிலைத்து நிற்குமென பரிசுத்த வேத வாக்கியங்கள் போதிக்கின்றன. தேவனுடைய வற்றாத மகிமையால் பரலோகம் நிறைந்து ததும்புவதை
விசுவாசக் கண்ணால் மனிதன் காணலாம். அழிவில்லாச் சுதந்திரத்தை பெற வேண்டுமென்ற பரிசுத்த குறிக்கோளோடு போராட வேண்டுமென ஆண்டவராகிய இயேசு தம் ஊழியக்காரர் மூலம் மனிதரை அழைக்கிறார். தேவனுடைய சிங்காசனத்திற்கு அருகே பொக்கிஷத்தை சேர்க்க வேண்டுமென அவர் வற்புறுத்துகிறார். துன்மார்க்கத்தின் நிலையான பெருக்கத்தால் நகரவாசிகளின் மேல் உலகளாவிய ஒரு குற்றம் உண்டாகி வருகிறது. தற்போது நிலவி வரும் கேடானது மனித எழுத்துகளால் விவரிக்க முடியாத அளவிற்கு ஆற்றல் மிக்கதாயிருக்கிறது. சச்சரவு, லஞ்சம், பித்தலாட்டம் போன்றவை ஒவ்வொரு நாளும் புதுப்புது விதத்தில் வெளிப்படுகின்றன. வன்முறை, சட்டவிரோதம், பிறர் துன்பத்தில் அக்கறையின்மை மனித உயிரை மிருகத்தனமாகவும் கொடூரமாகவும் பறித்தல் போன்ற வருத்தமான காரியங்கள் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிறது. வெறித்தனமும் கொலையும் தற்கொலையும் அதிகரித்து வருவதை ஒவ்வொரு நாளும் சாட்சியிடுகிறது.
யேகோவாவின் நன்மையான திட்டங்களை மனிதர் அறியக்கூடாதென்று காலம் காலமாக சாத்தான் அவற்றை மறைத்து வருகிறான். தேவ பிரமாணத்தின் மேன்மையான காரியங்களான நீதி மற்றும் இரக்கத்தின் நியதிகளையும் அவற்றிற்குள்ளாக புதைந்திருக்கும் அன்பையும் அவர்களுடைய பார்வையிலிருந்து அகற்ற அவன் பெருமுயற்சி எடுத்துக்கொள்கிறான். இன்று நாம் வாழ்கிற காலகட்டத்தின் அற்புத அறிவையும் முன்னேற்றத்தையும் கண்டு மனிதர் பெருமை பாராட்டுகிறார்கள். ஆனால் பூமி அக்கிரமத்தாலும் வன்முறையாலும் நிறைந்திருப்பதாக தேவன் காண்கிறார். தேவ பிரமாணம் ஒழிந்து போனது என்றும் வேதாகமம் நம்பத்தகுந்தது அல்ல என்றும் மனிதர் கூறுகின்றனர். அதன் விளைவாக நோவாவின் காலத்திலும் இஸ்ரவேலர் அவபக்தி கொண்டிருந்த காலத்திலும் இருந்ததும் அதன் பிறகு இல்லாதிருந்த அளவிற்கு தீமையின் அலையானது உலகம் முழுவதிலும் வீசி வருகிறது. விலக்கப்பட்ட காரியங்களின் மேலான இச்சையை நிறைவேற்றும்படி மன நேர்மையும் நன்மையும் பக்தியும் தூரே எறியப்படுகின்றன. ஆதாயத்திற்காகச் செய்யப்படும் குற்றங்கள் பற்றிய செய்திகள் இரத்தத்தை உறையச் செய்கிறவைகளாகவும் மனதை பயங்கரத்தால் நிரப்புகிறவைகளாகவும் இருக்கின்றன.
நம் தேவன் இரக்கத்தின் தேவன். தம் பிரமாணத்தை மீறுகிறவர்களை நீடிய பொறுமையோடும் இரக்கமான உருக்கத்தோடும் அவர் அணுகுகிறார்.
பரிசுத்த ஆகமத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள தெய்வீக பிரமாணத்தை நன்கு கற்றறிவதற்கான அநேக வாய்ப்புகளை இன்றைய கால ஆண்களும் பெண்களும் பெற்றிருந்தாலும் வன்முறையும் குற்றங்களும் மிகுந்திருக்கும் நகரங்களை பார்த்துக்கொண்டு சர்வலோகத்தின் ராஜாவால் எவ்விதத்திலும் பொறுத்து கொள்ள முடியாது. கீழ்ப்படியாமையிலே நிலைத்திருப்போர் தேவ பொறுமையின் எல்லையை வேகமாக நெருங்கி வருகின்றனர். விழுந்து போன உலகத்தாரை மாட்சிமிகு அரசர் அணுகும் முறையில் எதிர்பாராமல் திடீரென்று ஒரு மாற்றம் ஏற்படும்போது மனிதர் ஆச்சரியமடைய வேண்டுமோ? குற்ற அதிகரிப்பையும் மீறுதலையும் தொடர்ந்து தண்டனை கொடுக்கப்படும்போது அவர்கள் ஆச்சரியமடைய வேண்டுமோ? ஏமாற்றத்தாலும் வஞ்சகத்தாலும் சட்டவிரோதமான முறையில் ஆதாயங்களை பெற்றவர்கள் மேல் தேவன் அழிவையும் மரணத்தையும் கொண்டு வரும்போது அவர்கள் ஆச்சரியப்பட வேண்டுமா? தேவ நிபந்தனைகள் குறித்த அதிகமான வெளிச்சம் தங்கள் பாதையில் பிரகாசிக்கிற போதிலும் யெகோவாவின் ஆளுகையை கண்டுகொள்ள அநேகர் மறுக்கிறார்கள். பரலோக அரசாங்கத்திற்கு எதிராக சகல கலகத்தையும் உருவாக்குகிறவனின் அந்தகாரக் கொடியின் கீழ் இருக்க தெரிந்து கொள்கின்றனர்.
தேவனுடைய பொறுமை மிகப்பெரியது. அவருடைய பரிசுத்த கட்டளைகள் தொடர்ச்சியாக அவமதிக்கப்படுவதை எண்ணிப்பார்த்தோமானால் தேவன் எவ்வளவுக்கு பொறுமையாயிருக்கிறார் என்பதை நாம் அறியலாம். சர்வ வல்லவர் தம்முடைய தன்மைகளை கட்டுப்படுத்தி வந்திருக்கிறார். ஆனாலும் பத்து கட்டளைகளின் நீதியான கோரிக்கைகளை துணிகரமாக மறுதலிக்கும் துன்மார்க்கரை தண்டிக்க அவர் நிச்சயம் எழுந்தருளுவார். தேவன் ஒரு தவணையின் காலத்தை மனிதருக்கு அனுமதிக்கிறார். ஆனால் ஒரு நிலைக்கு மேல் தேவனுடைய பொறுமை முற்றுப்பெறும். தேவனுடைய நியாயத்தீர்ப்பு நிச்சயமாக பின்தொடரும். தம் கோபத்திலிருந்து மனிதரையும் நகரங்களையும் காப்பாற்ற இரக்கத்தோடு அவர்களை எச்சரித்து நீண்ட காலமாக அவர்களை சகித்துக் கொள்கிறார் தேவன். ஆனால் இரனால் இரக்கம் வேண்டி ஏறெடுக்கப்படும் வேண்டுதல்கள் கேட்கப்படாத ஒரு காலம் வரும். சத்தியத்தின் ஒளியைத் தொடர்ந்து மறுதலிக்கிற கலகக் கூட்டத்தார் பூண்டோடு அழிவார்கள். அது அவர்களுக்கு நன்மையாக இருக்கும். அவர்களின் முன்மாதிரியால் ஏதாவது வகையில் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளவர்களுக்கும் நன்மையானதாக இருக்கும்.
மனிதரின் எவ்வித தைலத்தாலும் குணமாக்க முடியாத துக்கமானது உலகில் உண்டாகும் காலம் சமீபித்திருக்கிறது. தேவ ஆவியானவர் விலக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். கடலிலும் நிலத்திலும் உண்டாகும் பேரழிவுகள் அடுத்தடுத்து வேகமாக நிகழ்கின்றன. மிகுந்த உயிர்ச்சேதத்தையும் பொருட்சேதத்தையும் உண்டாக்கும் பூமி அதிர்ச்சிகளாலும் புயல் காற்றுகளாலும் தீயாலும் வெள்ளத்தாலும் உண்டாகும் அழிவுகளையும் பற்றி எவ்வளவு அதிகமாக நாம் கேள்விப்படுகிறோம். முற்றிலும் மனிதனுடைய கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டு இயற்கை விதிக்குட்படாத இயற்கை சக்திகளின் தாறுமாறான தாக்குதல்களினால்தான் இந்த அழிவுகள் உண்டாகின்றன என்பது தெளிவு. ஆனால் அவை அனைத்திலும் தேவ நோக்கத்தை கண்டுகொள்ளலாம். ஆண்களும் பெண்களும் தங்கள் ஆபத்தறிந்து வெளிப்படைய வேண்டும். அதற்காக அவர் கைக்கொள்ளும் வழிமுறைகளில் அவைகளும் அடங்கும்.
பெரும் நகரங்களில் இரட்சிப்பின் நற்செய்தியை அறிவிக்க தேவ ஊழியர்கள் பெரிதாக முயல்கிறபோது தாங்கள் சந்திக்க வேண்டியதிருக்கும் துன்மார்க்கத்தையும் அநீதியையும் சீர்கேட்டையும் கண்டு அதைரியமடையக்கூடாது.
துன்மார்க்க நகரமான கொரிந்துவிலிருந்த அப்போஸ்தலனாகிய பவுலிடம், நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கைபோடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று சொன்ன ஆண்டவர் அதே செய்தியால் தம் ஊழியர் ஒவ்வொருவரையும் தேற்றுவார். அப்போஸ்தலர் 18:9-10. தேவ வார்த்தையின் ஆலோசனைக்கு அநேகர் செவி கொடுக்க மாட்டார்கள் என்றாலும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கொண்ட இரட்சகரையும் சத்தியத்தையும் ஒளியையும் உலகத்தார் அனைவருமே புறக்கணிக்கப் போவதில்லை என்பதை ஆத்துமாக்களின் இரட்சிப்புக்கேதுவான ஊழியத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். வன்முறையும் குற்றமும் நிறைந்திருக்கும் நகரமானாலும் சரியான போதனையால் இயேசுவை பின்பற்ற தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் அங்கும் இருக்கவே செய்கிறார்கள். அப்படியாக இரட்சிக்கும் சத்தியத்தை ஆயிரக்கணக்கானோரிடம் கொண்டு செல்ல முடியும். அவர்கள் கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படி வழிநடத்த முடியும்.
இன்றைய பூமியின் குடிமக்களுக்கான தேவ செய்தி என்னவெனில், நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், அதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்பதே. மத்தேயு 24:44. சமுதாயத்திலும் குறிப்பாக தேசங்களிலுள்ள பெரும் நகரங்களிலும் தற்போது நிலவும் சூழ்நிலைகள் தேவ நியாயத்தீர்ப்பு வந்துவிட்டது என்பதையும், உலகப்பிரகாரமான சகல காரியங்களுக்கும் முடிவு சமீபித்திருக்கிறது என்பதையும் இடிமுழக்க துணியோடு அறிவிக்கின்றன. யுகங்களின் இக்கட்டான காலகட்டத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். தீ, வெள்ளம், பூமிய திருச்சி, யுத்தம், இரத்தம் சிந்துதல் என ஒன்றன்பின் ஒன்றாக தேவ நியாயத்தீர்ப்புகள் வேகமாக நடைபெறப்போகின்றன. பெரிதும் வஞ்சகமுமான இக்காலகட்டத்தின் நினைவுகளால் நாம் ஆச்சரியமடையக்கூடாது. ஏனெனில் மனந்திரும்பாதவர்களை பாதுகாக்க இரக்கத்தின் தூதுவனால் நெடுநாட்கள் பொறுத்திருக்க முடியாது.
இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்தி நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார். பூமி தன் இரத்தப் பழிகளை வெளிப்படுத்தி தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை இனி மூடாதிருக்கும்.
ஏசாயா 26:21. தேவ கோபமெனும் புயல் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டதும் நினிவே பட்டணத்தார் செய்தது போல இரக்கத்தின் அழைப்புகளுக்கு இணங்கி தெய்வீக அரசரின் பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிவதால் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள் மாத்திரம்தான் நிலைத்து நிற்க முடியும். பாழ்கடிப்பு கடந்து போகும் மட்டும் நீதிமான்கள் மாத்திரமே கிறிஸ்துவோடு தேவனுக்குள்ளாக மறைக்கப்படுவார்கள்.
வல்ல தேவரீர் அல்லால் வேறே தஞ்சமில்லையே, கைவிடாமல் ஆற்றி தேற்றி தாங்குமே, நீரே என்ற நம்பிக்கை நீர் சகாயம் செய்குவீர், ஏதுமற்ற ஏழையை செட்டையாலே மூடுவீர் என்பதே ஆத்துமாவின் பாடலாயிருக்கட்டும்.